வயது கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இடம் பிறை போதும் நந்தி மகந்தனை ஞானக்கொள்ளும் தனை புதிய வைத்தனை போன்றதன்றி விழிக்க துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா ஒழிக்க துணை உருவாகினும் நாமங்கள் ஒன்று செய்த வழிக்க துணை அவன் பன்னிர்கோடும் பயந்தனை வழிக்க துணை வடிவேலன் செங்கோடன் கையுறவை விழிக்கோடு அபிராமல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடும் சொல்லிய பக்கம் வழி கிடக்க வழிக்கே சுழன்றும் பாவங்களே செய்து பாடல் குடிக்கே விழுந்தும் கயமனமோடு என்ன கூட்டு இனியே இயலாமல இறையோ இறைவனை பற்றியும் இறை அடியாரை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த நாள் நீங்க நினைச்சிருப்பீங்க என்றாது ஒலிபெருக்கு இப்படி ஒரு இதுவா இருக்கு, இருக்கை அழுக்கையா அழுக்கா இருக்கு, இருக்கை மீண்டும் எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னா நீங்க யோசிச்சிருக்கீங்க. இந்த நாளை இறைவனை பற்றி சித்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதைவிட ஒரு சிறந்த மேம்பட்ட நாள் இல்லை. இன்றைக்கு ஆடி மாதம், சுவாதி நட்சத்திரம், இன்றைக்கு சுந்தரர் திருக்கயிலாயத்திற்கு சென்ற நாள். இன்னைக்கு நாம பார்க்க போற நாயனார் வந்து கணச்சிங்க நாயனார். அவர் ஒரு பல்லவர் குலத்து அரசர். பல்லவர் குலத்து அரசர் பல விதமான போர்களில் வெற்றி பெற்று அந்த போரிலே வெற்றி பெற்றதற்கெல்லாம் காரணம் ஈஸ்வரன் கையில் இருக்கக்கூடிய சூராயுதம்தான் என்ற நம்பிக்கையில் இறைவனை வணங்கி ஊர் ஊராக சென்று வழிபடுவது அவருடைய வழக்கம். அப்படி வழிபட்டு வர ஒரு திருவாரூர் இடத்துக்கு வராது. அந்த சங்கான் அவருடைய பட்டத்து ராணி, அவர் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து முகர்ந்து விடுகிறார். அங்க அதை பார்க்க செருத்துணை நாயனார் அந்த சங்காவினுடைய மூக்கை அறிந்து விடுகிறார். இது மொத்த கதையை சொல்லிடுறேன். அப்படி அறிந்த உடனே நேரடியாக அதை கேள்விப்பட்ட அரசர் கடற்சிங்க நாயனார் நேரா வந்து பல்லவர் குலத்து அரசர் திருவாரூர் கோயிலுக்கு வந்தவர், என்னுடைய மனைவி பட்டத்து ராணி அவளுடைய மூக்கை அறிஞ்சிட்டியே. இப்ப இருக்கக்கூடியவர்கள் யாராவது யோசிச்சுப்பாங்க, பட்டத்து ராணியுடைய மூக்கை அறிந்தால் என்ன நடக்கும்? ஆனா என்ன தகவல் தெரியுமா சொல்றாரு, அந்த பூவை எடுத்தது அவளுடைய கை, முதல்ல அவளோட கைய வெட்டு, அதுதான் தூண்டிச்சு அப்படின்னு சொல்லி அவளுடைய கரங்களை வெட்டுகிறார். ஆசரே வெட்டுறாரு. வெட்டின உடனே சுவாமி தோன்றி எல்லாரையும் உயிர்ப்பித்து கரங்களையும் கொடுத்து மூக்கையும் கொடுத்து அழகாக சங்காவை முன்பை விட அழகாக்கி கடற்சிங்க நாயனாருக்கு தருகிறாள். அதனால்தான் நான் சொன்னேன் நல்ல மனைவி அமைய பெறுவார்கள். இந்த கடற்சிங்க நாயனார் கதையை கேட்டால் நல்ல மனைவி கிடைப்பாள். சார் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த அடுத்த ஜென்மத்திலையும் நல்லவர்களாவே இருப்பாங்க. சார் ராணிபுத்தர் கேட்டாரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு, அப்ப நான் தான் சார் கேட்கணும் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நல்லவங்க கிடைப்பாங்க. இந்த ஜென்மத்துல மாத்திரம் அவசியமா நமக்கு கிடையாது. ஏதாவது ஒரு தவறு நடந்து போச்சுன்னா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அது தப்பானவனை கூட நேர்பட மாத்திடும், தப்பான ஆளை கூட நேர்பட மாத்திடும். அதனால அவங்க இப்படி இவங்க இப்படின்னு நாம குறம் பேசுவது நம்முடைய மரபு இல்லை. இதுதான் இந்த நாயனார் பத்தி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கோம். சேக்கிழா பெருமாள் அவருடைய கடற்சிங்க நாயனார் இந்த புராணத்தை கேட்டா நல்ல மனைவி அமைய பெறுவார்கள். ஆனா அதுக்கு முன்பு இன்றைக்கு நம்ம கோயில் இருக்கக்கூடிய சீர்வாத அடியார்கள் எல்லாம் சேர்ந்து ஆடி சுவாதியை கொண்டாடுகிறார்கள். யானையின் மீது சுந்தரர் புறப்பாடு, பின்னால குதிரை மேல சேரமான பெருமாள் நாயனார் புறப்பாடு. அவை 63 ஒருவர் கிடையாது, 63 அவை கிடையாது. இன்னொரு தகவல் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருப்பேன் சொல்றேன், மாணிக்க வாசகரும் 63 கிடையாது. 12 திருமுறையில இருக்கு, 8 திருமுறை மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம். ஆனா 63 நாயன்மார்கள் மாணிக்க வாசகருக்கு இடம் கிடையாது. நால்வர் பெருமக்கள்ல இடம் உண்டு, 63 நாயன்மார்கள் அவர் இருக்க மாட்டார். ஏன்னா குருந்த மரத்தடியில அவர் காலால் தீட்சை பெற்றவர், சிவபெருமானுடைய காலால் தீட்சை பெற்றவர், பாலால் தீட்சை பெற்றவர் ஞானசம்பந்தர், பால் வழியாக ஞானம் பெற்றவர் ஞானசம்பந்தர், சூரை வழியாக ஞானம் பெற்றவர் நாவுக்கரசருக்கு நழைக்க சொல்லுங்க அப்புறம் வருவார், ஓலையால் ஞானம் பெற்றவர் சுந்தரர், காலால் ஞானம் பெற்றவர் மாணிக்க வாசகர். அவருடைய இது 63 கிடையாது. நால்வர் பெருமக்கள் உண்டு, சைவ சமய புலவர்கள் நால்வர் வரிசையில மாணிக்க வாசகர் உண்டு. 63 நாயன்மார்கள் அவருடைய சிலை இருக்காது, பார்க்கலாம் செக் பண்ணலாம். இன்றைக்கு அந்த சுந்தரர் திருக்கையில சிவபெருமானை தன்னுடைய அழகை பார்த்து கண்ணாடியை பார்த்து சுந்தரா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த பிம்பம் அதுல இருந்து வெளியே வந்தது. அப்படி வந்த பிம்பம் தான்
மீண்டும் திருக்கயிலாயத்திற்கு செல்கிறார் இன்றைக்கு. இதத்தான் நாம கேட்கிறார், என்ன திருக்கயிலாயம் இவ்வளவு ஒளிப்படம்பாக இருக்கிறது?
63 நாயன்மார்கள் கதை தொடங்கக்கூடிய செக்கு நாற்பாலும் இப்படித்தான் தொடங்குகிறது. இப்படிதான் தொடங்குது.
நான் கேட்கிறது, என்ன இங்கு திருக்கயிலாயம் இவ்வளவு ஒளி வெள்ளத்திலே இருக்கிறது? இதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு தெரியாதா, சுந்தரர் பூரோகத்திற்கு சென்று மீண்டும் திருக்கயிலாயத்துக்கு வருகிறார்.
உயர்வான
செய்தி, மேன்மையான செய்தி, நன்மையான செய்தி நம்முடைய காதுகளை தொலை இருக்கக்கூடிய இந்த தருணம் வந்துருச்சு, நெருங்கிடுச்சு.
இப்ப பாத்தீங்கன்னா 10 மணிக்கு
விடியும்னு யாராவது சொன்னா நம்பிக்கை வராது. 1 மணிக்கு யாராவது விடியும்னு சொன்னா நம்பிக்கை வராது. 4 மணிக்கு விடியும்னு சொன்னா கூட நம்பிக்கை வராது. ஆனா 5:30 மணிக்கு ஏ விடிய போகுதா, உன் வாழ்க்கை விடிய போகுதானா? ஆமா, வெள்ள இருள் எல்லாம் போய் ஒளி தோன்றுது அப்படின்னு தோணும். இப்ப நம்ம எந்த நேரம் தெரியுமா இருக்கோ, 5:30 மணியில அவருக்கு வந்து
10 மணிக்கு இருந்து 12 குழந்தைங்க வச்சிருக்கிற வீட்டுக்கு கேட்டீங்கன்னா இரவு பொழுது
ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி கழியும். உடம்பு சரியில்லை குழந்தைங்கன்னா மட்டும் நீங்க கடிகாரத்தையே பார்த்துட்டு இருந்தா கூட ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நாள் மாதிரி இருக்கும். கண்ணு மூடுவீங்க, ஆனா மணி பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேல தாண்டி இருக்காரு. 2 மணிக்கு கண்ணா மூடி 2:05 தான் ஆகுது அப்படிங்க. உடம்பு சரியில்லைன்னா நமக்கே தூக்கம் வராது. பிறந்து 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 படுப்போம். ஆனா நாள் ஒவ்வொரு நிமிடமும் யுகமாக கிடைக்கும் போது மனம் சரியில்லைன்னா நம்முடைய நாள் வேகமா போகாது. உடம்பு சரியில்லைன்னா நிமிஷம் வேகமா போகாது, மனம் சரியில்லைன்னா நாள் வேகமா போகாது. என்ன சார் அப்படிமோ, ஒரு நாளை தள்ளுறது ஒம்பாடு எம்பாடா இருக்கு இல்ல அப்படி தோணும். ஆனால் ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாள் ஒவ்வொன்றும், மாதம் ஒவ்வொன்றும், வருடம் ஒவ்வொன்றும் நிமிஷமா நிமிஷமா என்ன கஷ்டம் வரவே வராது, கஷ்டமே வராது. கஷ்டம் இருந்தா ஓடி போயிடும், கஷ்டம் ஓடி போயிடும். நாயனாரும் திருக்கைலாயம் செல்றார். சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் ரொம்ப இணைபுரியாத நண்பர்கள். இந்த இணைபுரியாத நண்பர்கள் இவரு வெள்ளாமை மேல் ஏறி வெள்ளை யானையின் மீது ஏறி திருக்கயிலாயம் செல்கிறார்கள் தகவல் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டா சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கிடைக்குது. சேரமான் பெருமாள் நாயனார நம்ம கோயில பாத்தீங்கன்னா கழச்சரிவார் நாயனார்னு இருக்கும். இடையில ஒரு ரீ விட்டு போயிருக்கேன், கழச்சரிவார் நாயனார். உலகத்துல இருக்கக்கூடிய உயிரற்ற அதாவது அகனை பொருள்கள் நாம சொல்லக்கூடிய பறவை இனங்கள் பேசக்கூடிய மொழியெல்லாம் அவருக்கு தெரியும். காட்டுல விலங்குகள் பேசக்கூடிய மொழியெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த கடலுச்சொறிவார் நாயனார் தான் ஒரு நாள் தேர்ல வரும்போது ஒரு வண்ணான் துணி துவச்சு எடுத்துட்டு வர்றாரு. அப்படி துணி துவச்சு எடுத்துட்டு வர வண்ணான் மேல உவர் மண் கிடக்கு. அதை பார்க்கறத திருநீற்று வடிவம் ஞாபகம் வந்து திருதூர் தேர்ல இறங்கி அவரை விழுந்து வணங்குறாரு. இந்த தகவலை நான் பள்ளிக்கூடத்துல சொல்ல, ஒரு 10வது 11வது படிக்கிற பையன் ஏழுனா, சார் திருநீற்றுக்கும் உவர் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாதவரா அசரு அப்படின்னா தெரியுது. இந்த மாதிரி யாராலும் பின்னால வந்தவங்க கேட்பான், 14 வயசு பையன் கேட்பான். சேக்கிரா பெருமாளுக்கு தெரிஞ்சு ஒரு தகவலை சொல்றாரு, திருநீர் பூசிய அடிகாரை எங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வந்து அதனால பண்ணப்படும் உவர்மன் தான். ஆனா அந்த உவர்மன் திருநீர் பூசிய அடிகாரை நினைவுக்கு கொண்டு வந்ததால் நான் வணங்குகிறேன்னு சொல்லி சேர்மான் பெருமாள் நாயனார் வணங்குற. அந்த நாயனாருக்கு சுந்தரர் வெள்ளையாலையின் மீது ஏறி திருக்கை நாயத்தை அடைகள் ஆறுகிற தகவல் கிடைக்குது. கிடைச்ச உடனே தன்னுடைய குதிரை மேல குதிரையுடைய காதுகள்ல ரொம்ப நுட்பமானவருங்க. செக்கிடா பிரமாணம் சரி, சங்க இலக்கியங்களும் சரி, பெரிய பிரமாணமும் சரி, ரொம்ப நுட்பமானது. இவருக்கு மிருகங்களுடைய பாஷைகள்லாம் தெரியும்னு முதல்லயே பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அவர்கிட்ட இருந்த குதிரையுடைய காதல பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்றாங்க. குதிரையுடைய கணக்கு பாஷையில சொல்லியிருப்பார் போல இருக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை. குதிரையுடனே புறப்பட்டு திருக்கயிலாயத்துக்கு போகும். இந்த இடத்த ஞாபகம் வச்சுங்க, சுந்தரர் ஒரு பக்கம் திருக்கயிலாயத்துக்கு போறாரு, வெள்ளை யானையின் மீது ஏறி போறாரு. அதை கேள்விப்பட்ட சேர்மான் திருமால் நாயனார், நாம் அந்த கோயில கடல் சொல்வாக இருப்போம், அந்த நாயனார் குதிரையுடைய காதல பஞ்சாட்சி மேல போறாரு. இது இந்த சீனை ஞாபகம் வச்சுட்டு இப்ப நம்ம அடுத்தது போறோம். அவை பிராட்டி அவ விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது வேக வேகமா செய்யறாங்க. நீங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க எங்கேயோ வெளில போறாங்கன்னு கலவரத்தை உடனே என்ன செய்வோம், அடுத்து என்ன செய்வோம், சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எங்கேயோ வெளில போறாங்க. அது மாதிரி அம்மா எங்க என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், காஃபி வேணுமா, டீ வேணுமா, என்ன வேணும், சாமான வேணுமா, என்ன வேணும் என்ன வேணும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க எங்கேயோ வெளில போறாங்கன்னு அர்த்தம். இவர் வேக வேகமா அவை பிராட்டி பூசையை செய்வோம். சிவபெருமானந்தா வேலை போயிட்டு இருக்காரு. விநாயகர் பூஜையை அவை பிராட்டி செய்து கொண்டு இருக்கிறார். வாக்குண்டாம் நல்ல வனவுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் வெறி உடங்கால் உப்பொழு துப்பாதே தும்பிக்கை யான்வா தப்பாமல் சாமா தமக்கு நல்ல வாக்கு கிடைக்கும், வளம் கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும், நல்ல அழகான மனைவி கிடைக்கும். அவை பிராட்டி சொல்றேன். நான் இங்கே திரும்ப திரும்ப சொல்லும் போது ஏதோ நீங்க அங்கே என்ன பண்ணிக்க கூடாது. இது அவை பிராட்டியுடைய வாக்கு. மாமலரால் நோக்குண்டாம் மகாலட்சுமியுடைய பார்வை ஏற்படும். எந்த கணவனையும் மனைவி பாராட்டவே மாட்டான். மனைவி பாராட்டுற மாதிரி ஒரு கணவன் நடந்துட்டாங்கன்னா அவளுக்கு மகாலட்சுமியுடைய கடாட்சம் கிடைச்சிருச்சு. சொல்றது பிடிக்கலே நினைக்கிறேன். அப்போ நிறைய பேர் கேட்கறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்பீக்கர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஸ்பீக்கரும் சரியில்லைன்னு நீங்க பொருள் எடுத்துக்க கூடாது. எந்த ஸ்பீக்கருங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வேக வேகமாக பூசைகளை செய்கின்ற போது அவை பிராட்டியை பார்த்து விநாயகர் பெருமாள் கேட்டாரா, ஏமா ஏன் இவ்வளவு அவசரம், கால வெள்ளி தண்ணியை ஊத்திக்கிட்டு சென்னையில பறக்கிற மக்கள் மாதிரி இருக்கிய, ஏன் இவ்வளவு அவசரம்? உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன, திருக்கலிங்காயத்துக்கு இன்றைக்கு சுந்தரர் செல்றார், போனா போயிட்டு போறாரு, அவரோட வெளியே அவர் போறாரு, உனக்கு என்ன? அதை கேள்விப்பட்ட சேர்மான் பெருமாள் நாயனாரும் திருக்கலிங்காயத்திற்கு குதிரையினுடைய காலிலே பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி போறார். அப்படியா, சரி அவருடைய விதி அவ்வளவு சிறப்பா இருந்தா போயிடும். இல்ல எனக்கும் திருக்கைலாயத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை, அவ்வளவுதானே, நான் கொண்டு விடுற உடனே நீ பொறுமையாக பூசை செய் அப்படின்னு சொன்ன உடனே ஔவையார் சொல்லிய இந்த பாடல், இது வந்து விநாயகராக வந்து நான் நிரம்ப நேரங்கள்ல சொல்லி இருக்கிறேன். இந்த பாடலை இப்போது நான் சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். இதை யூடியூப் வழியா யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களும் கூட திருக்கைலாயத்தை சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையின் வழியாக கழச்சிங்க நாயனாரியுடைய கதையாகவே இருந்தாலும் இன்றைக்கு ஆதி சுவாதி என்கின்ற திருநாளை முன்னிட்டு அருள்மிகு அடியார் பெருமக்கள் நிரம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாடல் தெரியாதவர்களே கிடையாது. ஏன்னா நிரம்ப பேருக்கு விநாயகர் சதுர்த்தினாலும் சரி சதுர்த்தினாலும் சரி சங்கடகர சதுர்த்தினாலும் இந்த பாடலை மரணமாக சொல்லக்கூடியவர்களை நிரம்ப பேர் எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து மரணமா சொல்லல, பார்த்துதான் சொல்றேன். நீங்க அதனால மன்னித்துக் கொள்ளுங்கள். இதை கேட்கின்றவர்கள் சொல்லலாம், இது என்னங்க ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, இதை நீங்க கேட்டீங்கன்னா யாரையாவது கேட்க சொன்னீங்கன்னா மிகுந்த நோய் உடையவர்கள் மிகுந்த துன்பம் உடையவர்கள் அவர்களுடைய துன்பங்களும் நோய்களும் நீங்கிவிடும். உடனடியா திருக்கைலாயம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் 98 வயது 90 வயதை கடந்தவர்களுக்கு போட்டு காமிச்சிங்க சொன்னா நல்ல சிவகதி கிடைக்கும், நல்ல நிலைமையில அவருடைய இறப்பு இருக்கும். அதனால இது ரொம்ப உயர்ந்த அகவல், விநாயகர் அகவல் என்கின்றது. சீரக்கடவ செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல இல்லை பாத பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப வேலை வயிறும் பெரும்பார கோடும் வேளமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் மங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல வேலையும் நான்கு வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மூவதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்னுடையும் திரண்ட முப்புடையும் திரளுடைய மார்பும் சொற்பதம் கடந்த புரியவையான அற்புதம் நின்ற கற்பக கழிவே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை காட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்து அருளி மாயா பிறவி வயக்க வருத்தே திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தவே புகுந்து உருவடிவாகி புகழையும் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோடா யுகத்தால் கொடுவினை கடைந்தே வட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனி எனக்கு அருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து தலம் ஒரு நான்கும் தந்தென கருளி மனம் ஒரு மூன்றின் மயக்க மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆதாரத்து அங்கிசை நிலையும் பேரா நிறுத்தி பெச்சுரை அறுத்தே இடை பிந்தலையின் எடுத்து அறிவித்து கடையில் சுடுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முக்கிய தூணின் நான்கு ஏழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனை கூட்டிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கடலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தேன். அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகம் ஆக இனிது எனக்கு அருளி புரியட்டகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிது எனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையும் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் கேட்கியே என்ற சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கும் ஒன்று இடம் என்ன அருளரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அற்பாலுக்கு அப்பாலாய் கடவுற்று நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகர் விரைகடல் சரணே. இத சொல்லிதான் அவை பிராட்டி திருக்கையில் ஆயத்துக்கு போறாங்க. பொருள் புரியல சார், என்ன பொருள் தெரியல, தெரிய வேண்டாம். என்ன காரணம் தெரியுமா, இந்த கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியுமா, தெரியவே தெரியாது. ஆனா இந்த சுவிட்ச போட்டா இது மைக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு பக்கம் மாடு கத்திட்டு இருந்தது, ஒரு பக்கம் மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், மைக் ஒர்க் ஆகல. ஆனா சீடக்கடவை செந்தால் வரைக்கும் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த சத்தமும் இல்லை பாத்தீங்களா, எந்த வினையும் இல்லை பாத்தீங்களா. இத படிச்சா எந்த வினையும் வந்து தொந்தரவு செய்யாது, எந்த வினையும் தொந்தரவு செய்யாது. அதை நான் வந்து எதுக்காக சொல்ல தெரியுங்களா, இப்பவே நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம ஆக்கிச்சு பாருங்க. இப்பவே எந்த தொந்தரவும் இல்லாம ஆக்கிடுச்சுன்னா, இதை கேட்கும் போதே எந்த தொந்தரவும் இல்லைன்னா, இதை நம்ம வாழ்க்கையில சொல்லும் போது நமக்கு எந்த தொந்தரவும் வரவே வராது. உடனடியா திருக்கைலாயத்தில் இருக்கின்ற போது ஒரு பேரின்ப நிலைதான். இன்னைக்கு ஆண்டி சுவாமி இதை சிந்தித்தால் அவர்களுக்கு நிச்சயமாக திருக்கைலாய பிராப்தி கிடைக்கும். இன்னொரு பிறப்பு வேண்டாம், இந்த பிறப்பிலேயே முடிச்சுடும். எதுவா இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாம் இப்பவே கொடுத்துரு போதும். இன்னொரு முறை அம்மாவினுடைய வயிற்று 10 மாத சிறைவாசம் வேண்டாம். இப்பவே டெக்னிக்கலா ரொம்ப வளர்ந்துருக்கும், ரொம்ப ரொம்ப வளர்ந்துருக்கும். இன்னொரு பிறப்பியும் வந்தா, இன்னொரு பிறப்பும் வந்தா அப்ப டெக்னிக்கலா எவ்வளவு வளர்ந்துருக்கோம் தெரியாது. குழந்தை குழந்தைய கூட கழுத்து பக்கம் துடிச்சு ஒரு 10 நம்பரை வச்சு தேய்ச்சி அது எங்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறது வச்சாலும் வைப்பாங்க. ரொம்ப நாள் இல்ல இதெல்லாம். நான் 20 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன், பாக்கெட்டுக்குள்ள போன் இருக்கும். எங்க அண்ணன் சொன்னாரு, அப்போ பாக்கெட்டுக்குள்ள போன் இருக்கும்னா ஒயர் எப்படி வரும், வால் மாதிரி அனுமார் வால் மாதிரி வந்துகிட்டே இருக்குமா, தெரியாதுங்க. அதே மாதிரி யூஸ் அனுக்குறோம் பெண் வர மாதிரி யூஸ் அனுக்குறோம் போன் வரும்னு வெளிநாடுகள்ல வந்துருச்சு, மேலை நாடுகள்ல வந்துருச்சு. எவ்வளவு ரூபாய் அது டாப் பண்ணிருக்கோம் அது வரைக்கும் பேசலாம், அது மட்டும் தூக்கி விட்டு போயிடலாம், அவ்வளவுதான் யூஸ் அனுக்குறோம். அப்ப இதெல்லாம் பூமியை நோக்கி வருமே, இவ்வளவு அழுக்குகள் சேருமே, இதெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியல. இதெல்லாம் வரப்போகுது, நமக்கு வரப்போகுது. இப்ப பிறந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தை நமக்கு செல்போனை வச்சுட்டு இதை இதை இப்படி இப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தருது. நமக்கு எந்த பட்டன் அழுத்தினா அளவு கேட்கும், அதை மட்டும் சொல்லிடுது இந்த போனை இதை அழுத்தணுமா. சரி, நம்ம தெரியாம டஸ்ட்பின் வாங்கி கால ரொம்ப அழுத்தினீங்கன்னா ஹோல்டுக்கு போயிடும். நீங்க இப்படி வச்சு அழுத்தீங்க ஹோல்டுக்கு என்ன பேச்சே கேட்கல அப்படின்னா, நீ ஓவரா அழுத்திட்டு அது ஹோல்டுக்கு போயிடுச்சு இரு அப்படின்னு திரும்ப கிரீன் பட்டன் அழுத்தி கொடுப்போம். பையன் இன்னைக்கு டெக்னிக்கலா நம்ம அவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப முன்னேற்றமா சூழலுக்கு போயிட்டோம். இன்னும் அடுத்தடுத்த தலைமுறை நாம இந்த பூமிக்கு வந்தோம்னா எவ்வளவு முன்னேற்றமான சூழல் இருக்கும் தெரியாது. இதுக்கெல்லாம் அக்கஷ்டமாக முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தான். கஷ்டமான சூழல்ல கூட ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் இருந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். களச்சிங்க நாயனார் ஒரு பல்லவ மன்னன் படிவிசை நிகழ்ந்த தொல்லை பல்லவர் குலத்து வந்தார். பல்லவர் குலத்திலே தோன்றியிருக்கிறார்.
இல்ல திருப்பதி நாயன் போறதுக்கு வெள்ளையா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் சுந்தரர் ஏற போறாரு. சரியா, சீர்பாதம் தூக்கக்கூடிய அடியார்கள் மக்கள் தான் இதை உபயமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கபாலியை தூக்கக்கூடிய சீர்பாத அடியார்கள் தான் உபயமாக இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடிமதில் மூன்றும் செற்ற கங்கை வாசடையார் செய்ய கங்கையின் தலையிலே சூடி இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் போற்றக்கூடிய சிவபெருமான் அருள் செய்ய அடி மலர் அன்றி வேறு ஒன்று அறிவியல் குறியா. சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறொன்றை அறிவிலே குறித்துக் கொள்ளாத தன்மை கடற்சிங்க நாயனாரிடத்தில் உண்டு. அறிவு எப்போதுமே எப்போது செய்யணும்னா டிப்ளமேட்டிக்கா வேலை செய்யும். நீங்க உணர்வு பூர்வமா செய்யறத காட்டிலும் நிறைய மணி நேரம் அறிவு பூர்வமா செய்வீங்க. அறிவு பூர்வமா செஞ்ச வேலை எல்லாமே வெற்றியை கொடுக்கும், வெற்றி கொடுக்கும். ஆனா அது நிலையா இருக்குமான்னு தெரியாது. அறிவு பூர்வமா செய்யற வேலை எல்லாமே வெற்றியை கொடுக்கும், ஆனா அது நிலையா இருக்குமான்னு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்டுல ரெண்டு பையனுக்கும் திருமணம் செய்து வச்சுட்டாங்க. ரெண்டு பையனுக்கும் திருமணம் ஆன உடனே மூத்த மருமக இளைய மருமக ரெண்டு பேரும், இவங்க யாரும் சீனியர் ஜூனியர்லாம் கொண்டாட முடியாது. ரெண்டு பேருக்கும் ஒரே வருஷத்துல தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு மாசம் முன்ன பின்ன திருமணம் நடந்திருக்கு. இதுல இளைய மருமகள் நிரம்ப வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிரம்ப வேலை இருக்கிற அன்னைக்கு ஓய்வு எடுத்துருவாங்க. நீங்க வீட்டுக்கு வேலையாள் வச்சீங்கன்னா ரெண்டு மூணு பேரை பாத்துட்டாங்கன்னா வேலையாட்கள் டக்குனு லீவ் போட்டுருவாங்க. நிரம்ப வேலை இருக்கும், டக்குனு லீவ் போட்டுருவோம் அப்படின்னு. என்ன மாதிரி நீங்க வரல, நீங்க வேலைக்கு வச்சிருக்கிறதே 4-5 பேர் வரைச்சு நீ உதவியா இருப்பேன்னுதான், என்னமா பண்றது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னுவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இளைய மருமகள் எப்போதும் இப்படி கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மூத்த மருமகள் பாவம் எல்லா வேலையும் இழுத்து தலையில போட்டுக்கிட்டு மாங்கு மாங்குன்னு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த மூத்த மருமகளுடைய தாய் இருக்காங்கல்ல வீட்டுக்கு வந்துட்டு, அவ எப்படி அழகா ஒதுக்கி வேலை செய்யறா, நீ போட்டு மண்டைய உடச்சிட்டு மாங்கு மாங்குன்னு விழுந்து விழுந்து செஞ்சுட்டு இருக்கியே, உனக்கு அறிவு வேணும், அவளை பார்த்தாச்சும் கத்துக்க ஒதுங்கு. அதுக்கு அந்த மூத்த மருமகள், என்னுடைய அடுத்த அடுத்த சந்ததிகள் வாழ போற வீடு, இந்த வீட்டை நான் ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்னுடைய அடுத்த அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கும். என்னமா நீங்க அம்மாவா இருந்துட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்லாம இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அம்மாவுக்கு குட்டிகளை சொல்லி அந்த பெரிய மருமக அனுப்பிச்சு வச்சுட்டா. உங்க வயசு வித்தியாசம்லாம் ரொம்ப கிடையாதுங்க. நீங்க உடனே அவங்க ஏதோ பழைய ஆளா இருப்பாங்க, இவங்க ஏதோ மாடலா இருப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. காலம் ஓடுச்சு, காலம் ஓடுச்சு. அவங்களுக்கும் குழந்தை எல்லாம் பிறந்துச்சு, இவங்களுக்கும் குழந்தை எல்லாம் பிறந்துச்சு. இன்னைக்கு 20 60 வயதை நெருங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு 20 வயதை நெருங்கி இருக்கிறார்கள். இளைய மருமகள் எங்க தெரியுமா இருக்காங்க? முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. மூத்த மருமகள் எங்கே தெரியுமா இருக்கிறாள்? பையனோட கணவனோட அடுத்த தலைமுறை மருமகள்களோடு இணைந்து கைகோர்த்து கொண்டு ஆனந்தமாக அதே இல்லத்தில் இருக்கிறாள். இன்றைக்கும் யோசிச்சு பாருங்க, இது என் வீடு என்ற நம்பிக்கையில் செயலாற்றுங்க. இந்த தேசம் நம்முடைய தேசம்னு செயலாற்றுங்க. யாரோ ஆட்சி செய்யறாங்க, யாரோ செய்யறாங்க, யாருடைய பணமோ விரைவாகிறது அப்படின்னு நினைக்காதீங்க. இது நம்ம வீடு, நாம் இருக்கக்கூடிய தேசம் நம்முடைய தேசம். இந்த தேசத்துல கொஞ்சம் கூட வீணடிப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. வேணா பயன்படுத்திங்க, எவ்வளவு பயன்படுத்திங்க. வீணடிப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இட்லி வேணா 20 இட்லி கூட சாப்பிடு, ஆனா 1 இட்லியை கூட எரிவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எரிய கூடாது, 20 இட்லி கூட சாப்பிடு, ஆனா 1 இட்லியை கூட எரிய கூடாது. அண்டா சட்னி எவ்வளவு தொட்டுக்கிட்டு விழுந்தது, ஆனா 1 துளி சட்னி கூட கீழே சுண்டது. எத்தனை கருவேப்பிலை எவ்வளவு பொறிச்சு உள்ள தள்ளு, பொடியாயிடுச்சு, ஆனா 1 கருவேப்பிலை ஈர்க்கு கூட கீழே விடக்கூடாது. தேசத்துல வீணே கூடாது. அதை ரொம்ப முடிவா பண்ணது. அறிவு எப்போதுமே வெற்றியை கொடுப்பது போல தெரியும், ஆனால் அது தோல்வியை பரிசாக தந்து விடும். அதனால ரொம்ப அறிவா வேலை செய்யாதீங்க, உணர்வா இருங்க. பாட்டின ஒரு ஆள் வேண்டாம், எனக்கு கலசோலையால் கேட்பதற்கு ஒரு பேரன் வேண்டாம், பெயர்த்தி வேண்டாம்,
முடிவு எழுதுல போய் தனியா வெறுக்கி உட்காந்துட்டு முடிவு ஓட்டு வேலையை பார்த்துட்டு அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் சொல்லி சொல்லி எனக்கு அந்த கதை முழுவதும் தெரியும். இந்த அம்மா எப்படி ஆனாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த கதை முழுமையும் தெரிஞ்சதுனால இப்ப நான் அவங்களுக்கு ஒண்ணு நமச்சிவாயா சொன்னீங்கன்னா அடுத்த கருமையாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். உலகம் எப்படி தெரியுங்களா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா வெரி சிம்பிள், நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நல்லது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப நல்லது மட்டும்தான் கிடைக்கும். கெட்டதை கொடுத்துட்டு நல்லதை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. திருக்கோயிலுக்கு வந்தா ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சீங்க, திருக்கோயிலுக்கு வந்தா நல்ல நோட்டுகளை, நல்ல ரூபாய் நோட்டுகள் அதை திருக்கோயில பயன்படுத்தணும்னு நினைங்க. உங்களுடைய சொந்த செலவுக்கு அழுக்கான நோட்டெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைங்க. உங்களுக்கு நல்ல நோட்டுகள் வர ஆரம்பிச்சு, செலவு நோட்டு கட்டுக்கட்டா வர ஆரம்பிச்சு. ஏன்னா நல்ல நோட்டை நீங்க கோயில செலவழிக்கணும், அழுக்கா இருக்கிற நோட்டை உங்களோட பர்சனல், ஒரு டீ குடிக்கணும், ஒரு ஜூஸ் சாப்பிடணும், அழுக்கா இருக்கணும், வேற நோட்டு கொடுங்க, சரி ஜூஸ் வேற நோட்டு இல்ல வந்துடு. ஆனா கோயில கொடுக்கும் போது நம்ம நாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா உட்டாம போடுவாங்க, கோயிலுக்கு அழுக்கு நோட்டை போட்டலாம். ஏன்னா சாமி என்ன திரும்பவா தர போறாரு, கொடுக்கவே கூடாது, கொடுக்கவே கூடாது. கிட்ட இருக்கிற நோட்டிலே தலைவ நோட்டு எதிர்பார்த்து அதை சாமிக்கு கொடுங்க. நல்லதை கொடுத்தீங்கன்னா சாமி நல்லதான் கொடுப்பாரு. நம்ம நோட்டிலேயே நல்ல நோட்டை கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. எடுத்து எடுத்து பார்த்துட்டு எது சுமாரா இருக்கோ அதை தான் முதல்ல கொடுக்குறோம், எது நல்லா இருக்கோ அதை அடுத்தவனுக்கு கொடுக்க மனசு வரும். அது இருக்கட்டும், என்ன இருக்கவா போகுது, இன்னைக்கே நான் போயிட்டேன் அப்ப இந்த வாழ்க்கையில நாம ஏங்க சேர்த்து சேர்த்து வைக்கணும், செலவு நோட்டா வச்சுக்கணும், செலவு நோட்டா வச்சுக்கணும். செலவு நோட்டில் இருந்தா ஒரு பெரிய பெருமை நினைச்சிட்டு இருந்தோம், கிடையவே கிடையாது. செலவை சட்டை போடுறவங்க, செலவை வேட்டி கட்டுறவங்க, அதெல்லாம் பண்ற போது உணவு ஞாபகம் வச்சுக்கணும், உள்ளம் வெளுத்து இருக்கிறதா, உள்ளம் வெளுப்பாக இருக்கிறதா, உள்ளம் அழுக்கு இல்லாமல் இருக்கிறதா. ரிக்ஷா ஓட்டம், நான் மனுஷனை கபாலியா தான் பாக்கிறேன், ஒரு ரிக்ஷா ஓட்டம். மறுநாள் தீபாவளி, முதல் நாள் நைட்டு நான் சைக்கிள்ல வரேன், மணிக்கூண்டு கிட்ட, ராயப்பேட்டா மணிக்கூண்டு கிட்ட வண்டி நின்றுச்சு, சைக்கிள் செயின் அவுந்து விழுந்துச்சு. அதை எடுத்து எடுத்து போட்டு பாக்குறேன், போட வரல. 1999 இந்த இயர்ல ஒரு 15 வருடத்துக்கு முன்பா அந்த ரிக்ஷா அவங்க இருந்துட்டு இருக்கு. இப்பதான் ரிக்ஷா ரொம்ப குறைஞ்சு போச்சு, நம்ம ரிக்ஷா இருக்குது. அவர் சொல்றாரு, இந்த மழையில ஏன் இந்த செயினை போடணும்னு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் உன்ன கொண்டு போய் வீட்டுல விட்டுனதுல சைக்கிளையும் எடுத்து ரிக்ஷா வச்சுக்கலாம்ல, என்கிட்ட 20 ரூபா இல்லைங்க ஐயா, சைக்கிளுக்கு காத்தடிக்கிறதுக்காக 2 ரூபா வச்சிருக்கேன், என்கிட்ட 20 ரூபா இல்ல, வீட்டுல இருக்குதா இருக்குது, நான் உடைய கொண்டு போய் ரூபாய் எனக்கு வீட்டுல இருந்து எடுத்து தரியா, சரி நேரா ரிக்ஷாவில என்னோட சைக்கிளையும் எடுத்துட்டு என்னை சுமந்த சைக்கிளே இப்ப 20 ரிக்ஷா சுமக்குது, தூக்கிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு வந்து வண்டியெல்லாம் இறக்கி வச்சுட்டு 20 ரூபா கொடுன்றாரு. நான் மேல போய் எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன், அவசரத்துல 50 ரூபா காலை எடுத்துட்டு வந்துட்டேன், அவருக்கையும் கொடுத்துட்டேன், 20 ரூபாய் நினைச்சிட்டு 50 ரூபாய கொடுக்குறேன். தீப்பெட்டிய கிழிச்சு அந்த ரூபாய் நோட்டை பார்த்துட்டு, சாமி 50 ரூபாய் கொடுத்துருக்க, சில்லறை இல்ல இல்லையா, இரு நான் போய் மாத்திட்டு வரேன் அப்படின்னு போனாருங்க. கண்டிப்பா வரமாட்டார்னு நான் நினைச்சேன், இல்ல நான் அந்த நிலையில இருந்தா நான் வரமாட்டேன், மழையோ கொண்டு போயிருப்பேன். இவர் போனவர் அப்பதான் டீ கடை உண்டு, இப்பதான் நைட்ல டீ கடை கிடையாது. அப்ப டீ கடையில டீ கடையில டீ சாப்பிட்டு மாத்திக்கிட்டு வந்து என் கையில 30 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்புற ஒரு வயல் வாங்க சொன்னார். ஆனா நீங்க எடுத்துட்டு போயிருக்காங்க, நான் என்னெல்லாம் கேட்கவா நான் போறேன் அப்படின்னு. எப்ப செஞ்ச பாவமோ இப்ப நடு ராத்திரி வரைக்கும் கூட ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கிறேன், 30 ரூபாய தூக்கிக்கிட்டு போய் இதுக்காக இன்னொரு பிறகு ரிக்ஷா ஓட்ட சொன்னேன். ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர் கூட ஞானத்தோடு இருக்கக்கூடிய பூமியில நாம வெள்ளையும் தொழையுமா இருந்துட்டு எவ்வளவு அஞ்ஞானமா இருக்கிறோம். நான் அப்படியே என்ன நான் நினைச்சுக்கிட்டேன், நான் எவ்வளவு அழுக்கா யோசிச்சிருக்கேன், அழுக்கா இருக்கிற இந்த மனுஷன் எவ்வளவு வெள்ளையா இருக்கிறான். இந்த தன்மை நமக்குள்ள வரணும், அதுதான் சொல்றாரு, அடிமலர் அன்றி வேறு ஒன்று அறிவினின் குறியா நேர்மை. அறிவுல வேற ஒன்றை கொண்டு போறதே கிடையாது. இந்த அறிவுக்கு இன்னொரு புரிஞ்சினாதான் அது கோல் போட்டு பார்ப்போம், இது சிறப்பா, இது பெஸ்டா, இது பெஸ்டா. ஒண்ணுல நீங்க லைன்ல நின்னால அந்த கியூ கொஞ்சம் ஸ்லோவா போகுது, இந்த கியூ கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. நம்ம இந்த கியூல நிப்போம்தான் நிற்கும். எந்த கியூல நின்னா நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் போவாரு, எப்ப நின்னாலும் ஐந்தாம் நம்பர் கியூல தான் நிற்பாரு. எப்ப இருந்தாலும் ஐந்தாம் கியூல நிற்பாரு. அது கியூ பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, நான் கேட்டேன், அவன் தான் முதல்ல டிக்கெட் வாங்குவாரு. நான் ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல நிற்பேன், ஆனாலும் நான் லேட்டா டிக்கெட் வாங்குவேன். கியூ பெருசா இருக்கும், ஆனா ஐந்தாம் போய் டக்குன்னு டிக்கெட் வாங்குவாரு. அவர் ஒரு வாக்கை சொன்னார், நீ சொல்லிதான் நான் ஐந்தாம் எண் கவுண்டருக்கே வரையாண்ட. ஏய், நான் சொல்லியா? நான் எந்த இடத்துலயும் சொல்லலையே. ஓம் நமச்சி வாயங்கிறது ஐந்து தானே, நான் ஐந்தாம் எண் கவுண்டர், அதனாலதான் போய் நிக்கிறேன். ஓம் நமச்சி வாயாக்கு பின்னால நின்னா சீக்கிரமா நடக்கும். மனுஷனுக்கு ஐந்துங்க என்ன பாக்கணும்னா ஓம் நமச்சி வாயாகும் தோணி இருக்குது. நான் அறிவா சிந்திச்சுட்டு எங்க கூட்டம் கம்மியா இருக்கு. சொற்பன்மை கேட்ட ஒருவர் ஐந்தாம் எண்ணு ஓம் நமச்சி வாயாக முடிவு பண்ணி ஐந்தாம் எண் கவுண்டர்ல போய் நிக்கிறாரு, சீக்கிரமா வந்துடுறாரு. நண்பரு அவரு சொன்னோட நானும் இப்ப கவுண்டருக்கு போனேன்னா எங்கேயாவது ஐந்தாம் எண் இருக்கா அங்க போய் நிப்போம், சீக்கிரமா டிக்கெட் கிடைச்சிடும். எனக்கு கிடைக்கவே மாட்டேங்க, ஏன்னா ஒண்ணு வச்சு வாயாலும் போய் நிக்கல, டிக்கெட்டுக்காக நிக்கிறேன், கிடைக்க மாட்டேங்க. ஆனால் இறைவன் பின்னால் நின்றால் எல்லாம் செழிப்பாகும். நீர்மை கொடி நெடும் தானை மல்ல கடச்சிங்கர் என்பார். கடச்சிங்கர் அவருடைய பெயர். இந்த கடச்சிங்கர் குவலையத்து அரணார் வேகம் கோயில்கள் பலவும் சென்று ஒவ்வொரு கோயிலா வழிபாடு செய்யறது. இன்னைக்கு அந்த அம்மா வரல, ஒரு அம்மா எப்போது இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், அங்க சிவன் இப்படி இருப்பாரு, இங்க சிவன் இப்படி இருப்பாரு, நீங்க போய் பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. நான் பாக்கலீங்க, நான் பாக்கலீங்க, பாக்கலீங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். நான் சில நேரம் பார்த்த கோயில கூட நான் பாக்கலன்னு சொல்லுவேன் அவங்களுக்காக, நான் பாக்கலீங்க அப்படிமே. அப்படியா, நான் அதை பாத்துக்கிறேங்க, ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க போய் பாருங்க அப்படிம்பாங்க. நான் பார்த்த கோயில்களை கூட சில பேர் ரொம்ப ஆர்வமா சொல்லும் போது, இன்னைக்குமே குழந்தைங்க ஆர்வமா சொல்லும் போது, அப்பா ஓ அப்படியா எனக்கு அது தெரியுமே கேட்கவே கூடாது. ஓ அப்படியா, அப்புறம் அப்படின்னு கேட்டாலும் குழந்தைங்களுக்கு ஆர்வமா இருக்கும். நிறைய பேர் படிக்கல, குழந்தை படிக்கல, குழந்தை படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா சொல்லவே சொல்லாதீங்க. இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல நடக்கிறாங்க எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க அவ்வளவுதையும் ரீகால் பண்ணிடும், அவ்வளவுதையும் ரீகால் பண்ணிடும். ரெண்டாவது ஒரு விஷயம் தெரியுங்களா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதுக்கு நல்ல மனப்பாடாயிடும். நீங்க வந்து முட்டாளா உங்களை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பையன் புத்திசாலி ஆயிடுவான். நம்மளால முடியாது சொல்ல முடியாது அப்படின்னு அப்படிதான் சொல்லவே கூடாது. நீ சொல்லி கொடு, அதுக்கப்புறம் இதுவா வந்து தப்பா யோசிச்சேன் பாத்தியா இதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பையன் அறிவாளி ஆயிடும். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது ஆனதுக்கப்புறம் என்ன வரும், அட இது கூட தெரியாமலாயா நீ இவ்வளவு வளர்ந்துருக்க அப்படிங்க கூடாது. குழந்தைங்களுக்கு முன்னால தெரியாதது போல நடித்தீர்கள் என்று சொன்னால் குழந்தைகள் ரொம்ப தெரிந்து கொள்ளும். சிவபெருமானிடத்துக்கு போய் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லக்கூடாது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, வழிகாட்டேன். காந்தி சொல்லுவாரு, எனக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் காட்டு போதும், ஒரு ஸ்டெப் காட்டு போதும். காந்திஜியோட பெயர் என்ன தெரியுமா, ஒரே ஒரு ஸ்டெப், அடுத்த அடி எங்க வைக்கணும் அதை சொல்லி போதும். அவர் அப்படிதான் வளர்ந்து வளர்ந்து தேசப்பிதாவா இருக்கார். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த வருஷம் இப்படி இருக்கோம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கோம், அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்கோம், அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்கோம், நம்ம கல்கோட்டை கட்டிக்கிட்டே உட்காந்துருக்கோம் கடவுளையே. இது கடவே தேவையில்லை, எனக்கு அடுத்த ஸ்டெப் நாளைக்கு நான் என்ன செய்யணும், அது இருந்தா போதும். உலகத்து அருளால் வேறு கோயில்கள் பலவும் சென்று தமிழரும் அன்பு தாழ்ந்து, அன்பு எப்போதும் எப்படி இருக்கும்னா தாழ்ந்து, அறிவு எப்போதும் மேம்பட்டு இருக்கும். இந்த 12 திருமுறை தான் சிவபெருமானுடைய வடிவம். சிவபெருமான் எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு தெரியுங்க, தெரிஞ்சிருந்தா நான் அவரோட சேர்ந்து இருப்பேன், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் சொல்லவே வேண்டாம். 12 திருமுறை தான் தர்ம ஆதீனம் இருக்கு இல்லையா, அந்த 12 திருமுறைகளையும் புதிய வெளியீடாக வெளியிட்டிருக்கிறார்கள். புதுசா வந்திருக்கு, எல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியுது, 7,500 ரூபாய். ஆனால் புத்தகம் ஏறத்தாழ 20 புத்தகங்களுக்கு மேலாக இருக்கின்றன. எனக்கு படிக்க முடியல, நான் கலவனையான யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணுவேன். 7,500 ரூபாய்க்கு புத்தகம் நிரம்ப தருகிறார்கள், நிரம்ப கருத்து வளம். பெரிய அறிஞர் பெருமக்கள் ஆன்மீக சிந்தனையாளர்களினுடைய கருத்துப்பிழையோடு தர்மபுராதீர குருமகா சன்னிதானம் அவர்கள் ஆசிரியரையோடு வெளியிட்டு இருக்கக்கூடிய புதிய வெளியீடு. 2014 போன மாசம் தான் சிதம்பரத்துல யானை மீது வைத்து அதை வெளியிட்டு இருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான வெளியீடு. நண்பர்கள் ஜி கே கண்ணன் அவர்கள் அந்த யூடியூப்ல அதை ஃபுல்லா வெளியிட்டாங்க, அந்த வெளியீட்டினுடைய நிகழ்வுகளை முழுமையா சிந்தனை அரங்கம்லாம் வைச்சு. குலகத்து அரணாவையும் கோயில்கள் பலவும் சென்று தமிழரும் அன்பில் தாழ்ந்து தக்க வைத்தொண்டு செய்வார். தொண்டுல தொண்டுனாலே மெய்யுன்னு தான் பொருள், அப்படியே சேர்க்கிறார். மெய்த்தொண்டு செய்வார்னு போட்டாருன்னா உடலால தொண்டு செய்வாரோ அது நாம் பொருள் எடுக்க கூடாது. மெய்யாவே தொண்டு செய்யாது, நிஜமாவே தொண்டு செய்யறதுக்கு பேர் தான் மெய் தொண்டுன்னு பேர். அப்ப நான் செய்யறதெல்லாம் பொய் தொண்டு, இதுக்கெல்லாம் பேரும் பொய் தொண்டு பேசுறேன். எந்த பேர் கேட்கறாங்களா, யார் யார் வந்திருக்கா அப்படி பார்த்தேன்னா அதுக்கு பேர் பொய் தொண்டுன்னு பேர். யார் வந்தாலும் வரலைனாலும் ஓம்நமச்சிவாயா என்பது நல்ல செய்தி. இதை இறைவனிடத்தில் சொல்லுகிறோம், திருக்கோயில சொல்றோம், திருக்கோயில சிந்திக்கிறோம். இப்படி நினைச்சோம்னா அது மெய் தொண்டு.